கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆணி கொண்ட உம் காயங்களை இயேசுவே அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயினே என்னை மன்னியும். வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த இரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, பலன் மிகத் தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே, திடம் மிகத் தரும் தேனமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அருள்நாதர் இயேசு ஆசீர்வதிப்பாராக.
உத்தவ மனஸ்தாப மந்திரம். அளவில்லாத தயாவரமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய விராடன பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்ததை பார்த்து எங்களுடைய வாக்குமத்தை உமது கைவசமாக்கிக் கொள்ளும். உம்முடைய பூட மரணத்தின் பொறுப்பு ஒருவளை உங்களாக்குமத்துக்கு அடையாவரணமாக அணிவித்து தாலங்களை மன்னித்து உம்மோடு மோட்ச தரிசனத்துக்கு பாத்திரமாக்கி கொள்ளும் சுவாமி, உம்முடைய கிருபையாலங்கள் கோபத்தை பொறுத்து இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி,
சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டைவா, நம்பியே சுவண்டைவா.
கழுமரம் எங்காவது பூ பூக்குமா? பூத்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கல்வாரி குன்றிலே கழுமரத்திலே வானகத்திற்கும் வையகத்திற்கும் நடுவே ஒரு மனிதப்பூ மலர்ந்தது. குருதியில் குளித்த அந்த பூதான் இயேசு பெருமான். அக்கிரமக்காரர்களின் அநியாயக்காரர்களின் கதைகளை முடிப்பதற்காக நிமிர்ந்த சிலுவை அன்று ஒரு அவமான சின்னம். இயேசு பெருமான் அந்த சிலுவையை சுமந்ததால், அதில் மரணத்தை தழுவியதால் ஒரு அவமான சின்னம் ஆராதனைக்குரிய சின்னமாக ஆனது. சண்டாளர்களும் பழித்த ஒரு சிலுவையின் முன்னால் சக்கரவர்த்திகளும் மண்டியிட்டார்கள். உழுத நிலம் போல அந்த சிலுவையில் கிடந்த உடல், அதை நினைக்கிறவர்களின் உள்ளங்களையெல்லாம் இன்றைக்கும் உழுது கொண்டே இருக்கிறது. நாடு கடந்து வந்த நதியான இயேசு பெருமானின் பாடுகளை, குறிப்பாக அவர் சிந்திய ரத்தத்தை நெஞ்சிலே வைத்து நினைவிலே போற்றுகிற பெருமக்கள் பேறு பெற்றவர்கள்.
எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்றி கீழாது. எதை நான் தருவேன் இறைவா,
தோறும் வந்து போகிற தவக்காலம் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிற அழுகை காலம் அல்ல, வறியோரின் கண்ணீர் துடைக்கிற கருணை காலம். இது வருத்தம் கொள்ளுகிற நாட்கள் அல்ல, வாழ்வில் திருத்தம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள். சிலுவைப்பாடுகளை சிந்திக்கிற போது கல்வாரி குன்றில் காயப்பட்ட இயேசுவோடு கைகோர்த்து கொண்டு நடக்கிறது போல் இருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து நடப்போம். அவருடைய பாத பதிவுகளில் வேதம் படிப்போம். பேதங்கள் இல்லாத சமத்துவ பூமியை படைப்போம்.
இயேசுவே, எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்? இயேசுவே, நீ எனக்காக சிலுவையை சுமக்க வேண்டுமா?
இயேசுவே,
உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள்,
உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள்.
இயேசுவே, நீ எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்?
இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு.
நீதிமன்ற தீர்ப்பு. இது வலியோருக்கு வசதியாக வளைகிற தென்னங்கீற்று. சிபாரிசுக்கு ஆளில்லாததால் இயேசுவுக்கு இந்த சிலுவை தீர்ப்பு. மேல்முறையீட்டு கதவுகளே அமைக்கப்படாத கருப்பு தீர்ப்பு. நடைமுறையில் வறியவரின் வழக்கு என்றால் நீதிமன்ற வாதத்திற்கு கூட முடக்குவாதம் வந்துவிடுகிறது. பொய்சாட்சி சொல்ல வாடகை மனிதர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். நீதியின் கண்களை கட்டிக்கொண்டு விறகில் வெண்ணை தேடுகிற கண்துடைப்பு விசாரணைகள். விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பு எழுதுவது உலகில் வழக்கு. ஆனால் இயேசுவில் வழக்கில் மட்டுமே தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகே விசாரணைகள் கண்விழிக்கின்றன. அரசியல்வாதியின் தீர்ப்பு லட்சியவாதியின் முன் முனைமுறிந்து போகும்.
இயேசுவே, நீ எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்?
இயேசுவே, நீ எனக்காக சிலுவையை சுமக்க வேண்டுமா?
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். பிணிகளை குணமாக்கும் சிலுவையின் வல்லமை. அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று நமது தியானத்தின் தலைப்பு பிணிகளை குணமாக்கும் சிலுவையின் வல்லமை. பிணிகளை குணமாக்கும் சிலுவையின் வல்லமை. இந்த தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வேதாகம பகுதி 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 18வது திருவசனம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை என்று சொல்லப்படுகிறது. தொடக்க திருச்சபையிலே சிலுவை வல்லமை மிக்க ஒன்றாக பார்க்கப்பட்டது. அது வெறும் ஒரு கிறிஸ்தவ சின்னம் மட்டுமல்ல, இயேசு அதிலே மரித்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு சரித்திர செய்தி மட்டுமல்ல, மாறாக சிலுவை என்பது ஒரு வல்லமை நிறைந்த உண்டாகும். சிலுவை வல்லமை செய்தியாக வல்லமையின் சின்னமாக மக்களுக்கு தொடக்க திருச்சபையிலே எடுத்து போதிக்கப்பட்டது. தொடக்க திருச்சபையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் திருத்தூதர்கள் சிலுவையை கடவுளின் வல்லமை என்று போதிக்கும் பொழுது அந்த நாட்களிலே அந்த போதனை யூதர்களுக்கு அது தடைக்கல்லாக இருந்தது. புற இனத்தவருக்கு அது மடமையான ஒரு போதனையாக இருந்தது. யூதர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் சிலுவை மரம் என்பது சாபத்தின் சின்னமாக தோன்றியது அவர்களுக்கு. அந்த சாபத்தின் சின்னத்திலேதான் ஆண்டவர் இயேசு நம் எல்லோருடைய சாபங்களையும் ஏற்று அதிலே அவர் மரித்ததினால் அந்த சாபத்தின் மரம் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த உன்னதமான செய்தியை அன்றைக்கு யூதர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது அந்த ஆன்மீக செய்தி அறிந்து கொள்ளுகிற கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை. அதுபோல புற இனத்தாருக்கு சிலுவை என்பது ஒரு மடமையாக தோன்றியது. அதாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்பது தங்களுடைய அறிவினாலும் தங்களுடைய முயற்சியினாலும் தான் மேலே வரும் என்று நம்பினார்களே தவிர சிலுவையில் மரித்த இயேசுவினால் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு வரும், அவராலே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வரும், அது நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட போதனை அவர்களுக்கு மடமையாக தோன்றியது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஞானத்தை, தங்களுடைய அறிவை, தங்களுடைய திறமைகளை, தங்களிடத்தில் இருக்கிறவைகளைத்தான் பெரிதாக எண்ணினார்களே தவிர சிலுவையின் போதனை என்பது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த சிலுவை வல்லமை உள்ளதாக தோன்றியது. எந்த அளவு வல்லமை உள்ளதாக தோன்றியது என்றால் மனித ஆற்றலாலும் மனித சக்தியாலும் மனிதனிடத்தில் இருக்கிற பொருட்களாலும் அந்தஸ்தாலும் அறிவாலும் எதனாலும் செய்ய முடியாத, எதனாலும் மனிதனுக்கு கொடுக்க முடியாத ஒரு விடுதலை வாழ்வை, வெற்றி வாழ்வை, உயர்வின் வாழ்வை கொடுக்கின்ற வல்லமை உள்ள ஒன்றாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அமைந்திருந்தது. அன்பானவர்களே, இந்த சிலுவை மரணம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வெண்கல சர்ப்பத்திற்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நூலிலே எண்ணிக்கை நூல் எண்ணாகமன் புஸ்தகம் 21 அதிகாரத்திலே 7-9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளி வாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெண்கல பாம்பின் உருவம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே தோன்றிய ஒன்றாகும். விஷ பாம்பினாலே கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல பாம்பு சிலையை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த வெண்கல பாம்பு சிலையை பார்த்த பொழுது ஒரு வல்லமை அவர்களுக்குள் வந்தது. ஒரு வல்லமை அவருடைய உடலை தொட்டது. ஒரு வல்லமை அந்த உடலில் உள்ள நோயை குணமாக்கியது. அதுபோலதான் இன்றைக்கும் யாரொருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலும் அந்த தெய்வீக வல்லமை வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இந்த வெண்கல பாம்பின் உருவத்துக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் மரணம் சொல்லப்பட்டிருப்பதை யோவான் நற்செய்தியின் உள்ளே வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 3 அதிகாரம் வசனங்கள் 14-15. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். 15வது வசனத்தை பாருங்கள். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். பழைய ஏற்பாட்டிலே அந்த வெண்கல சர்ப்ப உருவத்தை பார்த்து சுகம் பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். அன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த பொழுது, வெண்கல பாம்பை பார்த்த பொழுது ஒரு வல்லமை உடலில் இறங்கி வந்தது போலதான், என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அந்த வல்லமை அவர்களை சுகமாக்கும், அந்த வல்லமை அவர்களை விடுதலையாக்கும், அந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே நம்முடைய எல்லா விதமான பிணிகளையும் பாடுகளையும் சாபங்களையும் தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசையா தீர்க்கதரிசி வழியாக உரைக்கப்பட்டது நிறைவேறியிருக்கிறது. ஏசையா தீர்க்கதரிசி வழியாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையாவின் நூல் 53 அதிகாரத்திலே பாருங்கள். ஏசையாவின் நூல் 53 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுல இயேசு எவைகள் எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், சிலுவை வழியாக நமக்கு எங்கெல்லாம் விடுதலை உண்டாகிறது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இன்றைக்கு ஒரு பகுதியை மட்டும் நான் எடுக்கிறேன். ஏசையாவின் திருநூல் 53 அதிகாரம் 3வது 4வது திருவசனம். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையிலே பாருங்கள், இது ஒன்று. இன்னும் இதேபோல் நிறைய விடயங்கள் ஏசாயா 53 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒன்று இன்றைக்கு நான் தியானத்துக்காக எடுக்கிறேன். அதாவது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே என்ன செய்தார் என்றால், நம்முடைய பிணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார். நம்முடைய துன்பங்களை அவர் தன்மேல் சுமந்து கொண்டாரா? எத்தனை உன்னதமான ஒரு செய்தி! இந்த செய்தி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிணிகள் மறைந்து போகும், துன்பங்கள் அகன்று போகும். ஏனென்றால் இயேசு அதை சிலுவையிலே சுமந்து கொண்டார். அன்றைக்கு வெண்கல பாம்பை, பாம்பின் சிலையை பார்த்தவர்கள் எப்படி அந்த விஷப்பாம்பு கடியில் இருந்து சுகம் பெற்றார்களோ, அதுபோல இன்றைக்கும் யார் ஒருவர் பிணிகளில் இருக்கிறவர்கள், துன்பத்தில் இருக்கிறவர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ, இயேசு எனக்கு விடுதலை தருவார், இயேசு என் சுமைகளை சுமந்தார், இயேசு என் பிணியில் இருந்து, என் நோயில் இருந்து, என் துன்பத்தில் இருந்து, என் பாடுகளில் இருந்து, என் கண்ணீரில் இருந்து, என் கவலையில் இருந்து, என் தனிமையில் இருந்து எனக்கு விடுதலை தருவார், ஏனென்றால் அவர் அதை சிலுவையிலே சுமந்தார் என்ற நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ, நிச்சயமா அவர்கள் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுவார்கள். இயேசுவின் சிலுவை மரணம் எப்படி நமது வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, முதலாவது நாம் பார்ப்பது, இயேசு மரிப்பதற்கு முன்பதாகவே அவர் வாழ்ந்த பொழுதே அவரை பற்றி கூறிய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை பற்றி மத்தேயு நமக்கு சொல்லுகிறார்.
வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
நெஞ்சத்திலே தூய்மை இயேசு வருகின்றார், தூருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை இயேசு வருகின்றார், தூருங்குண்ட Yesu alekira. வீட்டிலே தூய்மையுண்டு இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பிணிகளை குணமாக்கும் சிலுவையின் வல்லமை அருள் தியானம் தொடர்கிறது.
மத்தேயு நற்செய்தி நூல் 8 வசனங்கள் 14 16 வரை. மத்தேயு 8:14-16. இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்ற பொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். அவை பேதுருவின் மாமி காய்ச்சலில் இருந்து சுகமடைகிறார். இரண்டாவது பாருங்கள், 16 வசனம். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். பார்த்தீர்களா, ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் பயந்து ஓடுகிறதாம். என்றால் அந்த அளவு ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரிடத்தில் வந்த எல்லா நோயாளிகளையும் அவர் சுகமாக்கினாராம். எப்படி இது நடந்தது? மத்தேயு என்ன எழுதுகிறார் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 8:17 வசனம். இவ்வாறு அவர் நம் புனிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது என்று மத்தேயு எழுதுகிறார். பார்த்தீர்களா, இவைகளெல்லாம் எப்படி நடக்கிறது? இந்த பேதுருவின் மாமியின் காய்ச்சல் எப்படி சுகமடைந்தது? எப்படி அசுத்த ஆவியை பிடித்தவர்கள் சுகமடைகிறார்கள்? எப்படி சகல நோயாளர்களும் சுகமடைகிறார்கள்? இதெல்லாம் எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொன்னது நிறைவேறுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரும் அந்த சிலுவை வழியாக வெற்றி பெற்று வாழ வேண்டும். அந்த சிலுவையின் வல்லமையை பெற்று விடுதலை பெற்று சுகம் பெற்று வாழ வேண்டும். அந்த சிலுவையின் வல்லமையை மக்களுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுள் எப்படி தன் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்? அவருடைய சிலுவை மரணத்தின் வழியாக. அதாவது ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை கொடுத்து தன் பிள்ளையை வாழ வைப்பது போல, ஒரு நிறுவனம் தன்னிடத்தில் இருக்கிற உற்பத்தி பொருட்களை கொடுத்து மக்களை வாழ வைப்பது போல, இறை அரசின் மக்களாகிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி என்று சொன்னால், பொன்னாலும் பொருளாலும் வெள்ளியாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே. ஆகவே நாம் இயேசுவின் சிலுவை மரணத்தை நம்பிக்கையோடு பார்க்கும் பொழுது அந்த சிலுவை வழியாக நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஆகவே இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருப்பது போல, இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் வழியாக நிறைவேறுகின்ற ஒரு சம்பவத்தை, பல சம்பவங்கள் நிறைவேறி இருக்கிறது, ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி 3 நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் பணி அல்லது திருத்தூதர் பணி 3 வசனங்கள் 1 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது புறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பார்கள். அவர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். உங்களிடத்தில் திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி 3:4 வசனம். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார்கள். அப்பொழுது அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் பிணிகள் இயேசுவின் சிலுவை வல்லமை நாள் மறைகின்றன என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். இயேசு பிணிகளை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. பிணிகள் என்றால் என்ன? பிணிகள் வேறு, நோய்கள் வேறு. வந்து வந்து மறைவது நோய். பிணி என்பது நம்முடைய உடலிலே சந்ததி சந்ததியாய் வருவது, நம்முடைய உடலிலே மாற்ற முடியாத ஒரு நோய், மருந்தே இல்லாத ஒரு நோய். பிணி என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக, மாற்ற முடியாத ஒன்றாக கருதப்படுவதுதான் பிணி. அந்த பிணிகளை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அதனாலே யாருக்கு இன்றைக்கு மாற்ற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நோய் கூட சில இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது சுகமடையும். வைத்தியர்கள் குணமாக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கலாம், மருந்தே இல்லாமல் போகலாம், சந்ததி சந்ததியாக சில நோய்கள் உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வரலாம். ஆனாலும் அந்த பிணிகள் கூட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக சுகமடைகிறது. இதோ இந்த வாசித்த பகுதியிலே பாருங்கள், புறவியிலேயே நடக்க முடியாத ஒருவரை பிச்சு எடுப்பதற்காக ஆலயத்தின் வாசலிலே கொண்டு வந்து வைப்பார்களாம். பார்த்தீர்களா, ஆலயத்தின் வாசலில் இருக்கிறார் அந்த மனிதன். ஆலயம் என்பது இறைவன் குடிகொள்கின்ற, இறைவன் வாழுகின்ற ஒரு இடமாக சொல்லப்பட்டது. அந்த வாசலிலேயே அவர் இருக்கிறார். ஆனால் அவர் பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார். அவரால் நடக்க முடியவில்லை, அவரால் வாழ முடியாத ஒரு சூழல். வருகிறவர் போகிறவர் எல்லா இடத்திலுமே கையேந்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், பேதுருவும் யோவானும் அங்கு வருகிறார்கள். அவர்களிடத்திலே அவர் பிச்சை கேட்கிறார். பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் ஒன்றே உண்டு என்று அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டார்களாம். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது அவருடைய உடலுக்குள் இறங்கி வருகிறது. புறவியில் இருந்தே நடக்க முடியாமல் இருந்தவருடைய உடலிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. திருமறையிலே நாம் வாசித்தோம் அல்லவா பாருங்கள், அவருக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்த பொழுது அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு அவர்களோடு கோவிலுக்குள் போனார். அப்படின்னு ஆண்டவருடைய வல்லமை எங்கே இறங்கி வந்திருக்கிறது? உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய வல்லமை அவருடைய நரம்புகளிலே, நாளங்களிலே, இரத்தத்திலே, தசையிலே, மறித்து போன உறுப்புகளிலே ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கி வந்தது. இப்பொழுது புறவியிலேயே சப்பானியாயிருந்த மனிதன் எழுந்து நிற்கிறான், துள்ளி ஓடுகிறான், நடக்கிறான். எல்லோரும் இதை பார்க்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக ஒரு வல்லமை அவருக்குள் இறங்கி வருகிறது. தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு பிறவியிலேயே சப்பானியாக இருந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் வல்லமை செயல்பட்டு அவருக்கு ஒரு விடுதலை தருமென்றால் இன்றைக்கு உங்களுக்கு தராமல் போய்விடுமா? நிச்சயமாக கொடுக்கும். என்றால் இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானும் சொன்ன அதே இயேசுவை தான், நசரேத்தூர் இயேசுவை தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட புறவியிலிருந்தே ஒரு நோயாளர்களாக இருக்கலாம், அல்லது புறவியிலிருந்தே சில துன்பங்கள் உங்களை தொடர்ந்து வரலாம், சில சாபங்கள் உங்களை தொடர்ந்து வரலாம், சில இருள் உங்களை தொடர்ந்து வரலாம். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் இருந்து நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் அதை செய்வார். ஏனென்றால் இயேசு நம்முடைய பிணிகள், நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையுமே அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகிறது. இதோ அந்த பகுதியை மீண்டும் முதலே வாசிக்கிறேன் பாருங்கள். திருத்துதர் பணி, அப்போஸ்தலர் பணி 3:3 அவர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பேதுருவை யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். நன்கு சகோதர சகோதரிகளே, அந்த பிச்சை எடுக்கிற மனிதர், பிறவியிலே இருந்து சப்பானியா இருக்கிற மனிதர் இறை ஊழியர்களிடத்திலே பிச்சை கேட்கிறார். அவர்களுக்கு அவருக்கு தெரியாது அந்த இறை ஊழியர்களிடத்திலே பொன்னை விட வெள்ளியை விட மேலான ஒன்று அவர்களிடத்தில் இருக்கிறது என்று இந்த பிறவியிலேயே சப்பானியா இருக்கிற மனிதனுக்கு தெரியாது. ஆனாலும் பிச்சை கேட்டான். அதுபோல நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த போதனை நீங்கள் கேட்கும் பொழுது எங்களிடத்திலே ஒன்றுமில்லை. ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த பிறவியில் இருந்த பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்த மனிதர் பேதுருவை யோவானையும் பார்த்து பிச்சை தாருங்கள் என்று கேட்டது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் விடுதலைக்காக நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து அந்த ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு வல்லமை நீங்கள் காண்பீர்கள். அடுத்தது பாருங்கள், பேதுருவும் யோவானும் என்ன சொல்லுகிறார்கள்? 3:4 பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார்கள். பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், எங்களை நீ பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களிடத்திலே பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் ஒன்றே உண்டு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்ப எங்களை பார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் இப்பொழுது உனக்கு சொல்ல போறதை கவனித்து பார். நாங்கள் இயேசு என்னும் நாமத்தை இப்பொழுது உனக்கு சொல்ல போகிறோம், கவனித்து பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் வெற்றி. நானும் நீங்களும் எப்பொழுது இயேசுவை பார்க்கிறோமோ அதுதான் வெற்றி. இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் பழகிற இடத்திலும் சரி, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் தேவைகளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செய்தி தெரியுமா? இயேசுவை பாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். மேலும் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் பணி 3:6 பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நஸ்ரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்துடும் என்று கூறி அவருடைய வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னதமான பகுதி. பேதுருவும் யோவானும் இப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமை நிறைந்த மக்கள், இயேசுவின் சிலுவை மரணத்தின் வல்லமையை கண்ட மக்கள், ஊழியர்கள், திருத்தூதர்கள். அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், நஸ்ரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே எழுந்துரும் என்று சொல்லி தூக்கிவிட்டார்களாம். எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, அதைவிட மேலானது எங்களிடத்தில் இருக்கிறது. பொன்னாலும் வெள்ளியாலும் கொடுக்க முடியாத விடுதலையை தருகின்ற இயேசு என்னும் நாமம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி தூக்கிவிட்டார்களாம். அதுதான் இன்றைக்கு நமக்கு செய்தி. அதனால்தான் இன்றைக்கு அந்த இயேசுவின் செய்தி நாமத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பொன்னும் வெள்ளியாலும் கொடுக்க முடியாத அந்த இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். இந்த தியானத்தை கேட்டு விடுதலை அடைகிற நீங்கள் கூட செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பொன்னை விட வெள்ளியை விட மேலான ஒன்று இயேசுவின் நாமம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதனாலே மற்றவர்களை தூக்கிவிடுங்கள். உங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லாமல் போகலாம், ஆனால் அதைவிட மேலான இயேசு என்னும் நாம் உங்களிடத்தில் இருக்கிறது அல்லவா. அந்த நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாம் தூக்கி விடுவோம். அந்த நாமத்திலே நாம் தூக்கும் பொழுது பாருங்கள், கால்கள், எலும்புகள், தசைகள், நாளங்கள் பலனடையும். அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகும். ஆகவே இன்றும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வல்லமை எல்லா பிணிகளையும் நீக்கி சுகம் தருவதாக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த கரம் அமர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பதாக. சகல நோய்களிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, வருடம் வருடமாக காலங்காலமாக சந்ததி சந்ததியாக தொடர்கிற எல்லா பிணிகளின் கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தும்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் வந்தோ உள்ளன. இறைவா
அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அன்பி வந்தோ
நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சுபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு சவராஜன் 647-8736-2734-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறான் நிகழ்ச்சிகளை, எமது சிவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
இயேசுவின் தோளில் சிலுவை.
குற்றவாளி சிலுவை சுமப்பதுண்டு. சிலுவையை சுமப்பதினால் ஒருவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. லட்சிய போராளிகளுக்கு சிறைக்கூடம் கூட பள்ளிக்கூடம்தான். தியாகிகளை அடைகாத்ததால்தான் சிறைச்சாலைகளுக்கே சிறப்பு கிடைத்தது. இயேசு சுமந்ததால்தான் சிலுவைக்கே சிறப்பு வந்தது. சிலுவை, இது இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்த உறவுக்கோடு. இயேசுவின் சிலுவை உலகிற்கு மீட்பானது. இன்றைக்கு எத்தனை எத்தனை சிலுவைகள், அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள், சுரண்டல்கள், சாதிமத மோதல்கள், வறுமை, பட்டினிகள். உலகின் தோளில் உட்கார்ந்திருக்கிற இந்த சிலுவைகளை இறக்கி வைத்திட மனிதர்களே எழுந்து வாருங்கள்.
இயேசுவே, நீ எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்?
இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார்.
வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்தில் வென்றிட விழுவது கூட வெற்றி முயற்சிதான். விழுவதால் தான் வீரனுக்கே விலாசம் கிடைக்கிறது. தாயகம் காக்க காயப்படுவதும் வீரம்தான். லட்சிய வீரன் இடறி விழுகிற போது லட்சியம் எழுந்து நிற்கிறது. லட்சியம் விழுந்துவிட்டால் வரலாறே வடுபட்டு விடும். இயேசு விழுந்தாலும் இயேசுவின் லட்சியங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அலகையின் ஆசை வார்த்தைகள், அப்பம் உண்டவர்களின் அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள், இவைகளா இயேசு தடுமாறியதே இல்லை. சலனங்களை சமாளித்து விட்டால் வானமே வசப்படும். வேங்கையோடு மோத வேண்டிய நீ ஆந்தையின் அலறலைக் கண்டு அரண்டு விடலாமா?
இயேசுவே, நீ எதற்காக சிலுவை சுமந்து போகிறாய்?
இயேசு தன் அன்னையை சந்தித்தல்.
வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் உலக உருண்டையே அவர் உள்ளங்கைகளில் உருளுகிற கோலிக்குண்டுதான். அன்னை மாற்றுக்குறையாத தங்கம். அவளுக்கு மாற்றாக உலகில் ஏதும் இல்லை. அவள் ஊட்டுகிற பாலில் வீரம் கரைந்திருக்கும், தியாகம் நிறைந்திருக்கும், பாசம் உறைந்திருக்கும். அன்னை மரியா இயேசுவிற்கு கிடைத்த அற்புத புதையல். தம் திட்டத்தை செயல்படுத்த இறைவனே தேடியெடுத்த மாணிக்க பெட்டகமல்லவா? தன் உள்ளத்தை வாழ் ஊடுருவினாலும் உலகத்தை விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கிற கனவு வரிகளை வெளிகளில் எழுதி கல்வாரிக்கு மகனை அனுப்பி வைக்கிறார். இனி எல்லா தலைமுறையும் இவரை பேருடையாள் என்றுதானே போற்றும்.
இயேசுவே, நீ எதற்காக சிலுவை சுமந்து போகிறாய்?
இயேசுவுக்கு சீமோன் தோள் கொடுத்தல்.
பாரமுள்ள சிலுவைகள் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதன் உயர்ந்த உதாரணம் சீமோன். தோழமை தோள் கொடுப்பதிலே தொடங்க வேண்டும். வாய்மொழியோடு நின்றுவிட்டால் வகையற்று போய்விடும். பளபளக்கிற பாதரசச் சொற்கள் சராசரிகளுக்கு உண்ணுகிற பருக்கைகள் ஆவதில்லை. ஊருக்கெல்லாம் அறிவித்துவிட்டு செய்கிற விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது சிறப்பானது. தாய்ப்பாலே விலையாகிப் போன உலகில் வசதி இருக்கிற போது முயப்பதும் வறுமையாகிற போது ஓடுவதும் உறவின் இலக்கணம் என்றாகிவிட்டது. காசு வாங்காமலே வீசுகிற காற்றைப் போல பலனை பாராமல் பணியை செய்தால் சீமோனைப் போல சிறக்கலாமே.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா மாநில நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
கிர